இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கும் அன்பான நண்பர்களே, இறைவனின் திருநாமத்தில் உங்களுக்கு சலாம் கூறி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இறைவன் நிறுவின நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், அவருடன் என்றென்றும் நீங்கள் உண்மையான சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். இன்றைய பாடத்திட்டத்தை கவனியுங்கள். இப்பொழுது நாம் தௌராத் புத்தகத்தை தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறோம். தௌராத் என்பது நபிமார்களின் எழுத்துக்களின் முதல் பகுதி என்பது உங்களுக்கு தெரியும். ஐந்து பிரிவுகளாக இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளது. ஆதியாகமம் என்ற முதல் புஸ்தகத்தில் பாவம் எப்படி உலகத்தில் நுழைந்தது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அத்துடன் துன்பம், துயரம், வேதனை, வருத்தம், பயம், கண்டிப்பு போன்றவைகளுக்கு கூடவே வந்தது. ஆனாலும் ஆதமின் சந்ததியினரின் பாவத்திற்குரிய தண்டையிலிருந்தும் நரக வேதனையிலிருந்தும் அவர்களை காப்பாற்ற இறைவன் எப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தான் என்பதையும் நாம் பார்த்தோம். பாவிகளை மீட்கும்படியான ஒரு இரட்சகரை இறைவன் அனுப்பப் போவதை நாம் தௌராத்தின் முதல் புத்தகத்தில் கற்றுக்கொண்டோம். இத்திட்டத்தின் மூலமாக இன்சானின் பாவத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். இப்ரஹிம் நபியை இறைவன் எவ்வாறு தேர்ந்தெடுத்தான்? அவரை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றினான். நபிமார்கள் தோன்றும் ஜாதியாக அல்லவா அவரை தேர்ந்தெடுத்தான். மட்டுமல்ல, இறுதி மீட்பர் அவருடைய ஜாதியில் தோன்றுவார் என்றல்லவா இறைவன் அறிவித்தான். தௌரத்தின் இரண்டாம் புஸ்தகமாகிய யாத்திரகாமத்திலிருந்து இறைவன் இப்ரஹிம் நபி வழிவந்த இஸ்ரவேலர்களை அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து மூசா நபி அவர்களை கொண்டு எவ்வாறு விடுதலையாக்கினான் என்பதையும் பார்த்தோம். இஸ்ரவேலர்களை இறைவன் எகிப்திலிருந்து அழைத்து வந்து வனாந்திர மார்க்கமாக நடத்தி சீனாய் மலை வரைக்கும் கொண்டு வந்து அங்கு அவர்களுக்கு பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொடுத்து இரத்த பலியாகிய குர்பானை தொழுகையின் கூடாரத்திலே எப்படி செலுத்த வேண்டும் என்பதையும் கற்பித்தான். நம்முடைய கடைசி பாடத்திலே இறைவன் மூசா நபி அவர்களிடம் அழகானதும் அற்புதமானதும் அதிசயிக்கத்தக்கதுமான தொழுகையின் கூடாரத்தை தனக்காக கட்டும்படி இறைவன் சொன்னதை நாம் பார்த்தோம். தொழுகையின் கூடார பணி முடிவடைந்ததும் இறைவனின் தேஜஸும் கார் மேகமும் கூடாரத்தை மூடினது. யாத்திராகமம் 40:34 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இஸ்ரவேலரிடம் இறைவன் எப்படிப்பட்ட உறவை வைத்துள்ளான் என்பதை இறைவன் காண்பித்தான். தொழுகையின் கூடாரத்திற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தில் செலுத்தப்பட்ட குர்பானின் இரத்தத்தின் மூலமாக அல்லாமல் யாரும் இறைவனை அணுக முடியாது. தொழுகையின் கூடாரமும் அதில் செலுத்தப்பட்ட குர்பான் என்னும் பலியும் மீட்பரை குறித்த சொற்பொழிவாகவும் நிழலாகவும் மட்டுமே வெளிப்பட்டன. இறைவனின் நாட்டத்தின்படி மீட்பரானவர் ஜன்னத்திலிருந்து இறங்கி வந்து இன்ஷான் நடுவில் வாழ்ந்து குர்பானாக தன்னை ஒப்புக் கொடுத்து இரத்தம் சிந்தி அவன் மூலமாக இன்ஷானின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். தௌராத்தின் மூன்றாம் புத்தகம் லேவியராகமம் என்று அழைக்கப்பட்டது. இறைவன் மூசா நபி அவர்களை கொண்டு குர்பான்களை செலுத்தும் முறையையும் குர்பானை செலுத்துபவர்களுடைய கடமைகளையும் குர்பான் மிருகத்தை பலியிடும் லேவியர்கள் அதாவது இறை பணியாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய முறைமைகளையும் விளக்கி காட்டுவதுதான் இந்த மூன்றாவது புத்தகமாகிய லேவியராகமம். இந்த புத்தகத்தின் சம்பவங்களை விளக்க நமக்கு நேரம் போதாது. காரணம், இந்த புத்தகத்தின் ஆழங்கள் ஆராய்ந்து முடியாதது. இதை படிக்கும்போது திரும்ப திரும்ப 200க்கும் மேற்பட்ட தடவை தொடர்ந்து வரும் இரண்டு வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். அவைகள் இரத்தம் பரிசுத்தம் என்பதாகும். இந்த இரண்டு வார்த்தைகள், அதாவது இரத்தம் பரிசுத்தம் என்ற இந்த வார்த்தைகள் 200 தடவைக்கும் மேலாக இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதன் காரணம் என்னவென்றால், ஒன்று, இறைவன் பரிசுத்தமானவன் என்பதை இன்சான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதோடு, இரத்தம் சிந்தப்படாமல் அல்லது குர்பான் செலுத்தப்படாமல் பாவமன்னிப்பு இல்லை என்பதை இன்சான் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 9:22 இவ்விதமாய் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் கூறிய எல்லாம் இரத்தத்தினாலேயே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. தௌரத்தின் இந்த 3 புஸ்தகமாகிய லேவியர் ஆகமம் எழுதப்பட்டதன் நோக்கம், எவ்விதமாக குர்பான் செலுத்தப்படுவதன் மூலம் இன்சான் இறைவனை நெருங்க முடியும் என்பதே. இந்த புஸ்தகத்தின் மூலம், குர்பானின் மூலமாக இன்சான் எப்படி இறைவனிடம் நெருங்க முடியும் என்பதை இறைவன் காட்டுகிறான். இது ஒரு பரிசுத்த மீட்பர் இந்த துனியாவுக்கு வந்து எப்படி இன்சானை அவர்களுடைய பாவத்திலிருந்து மீட்டார் என்பதை கூறும் ஒரு புஸ்தகமாகும். இன்று மீதி இருக்கும் நேரத்தில் தௌரத்தின் 4 புஸ்தகமாகிய எண்ணாகமம் என்ற புஸ்தகங்களுக்குள் செல்லலாம். இந்த புஸ்தகத்தில் இஸ்ரவேலர்கள் சீனாய் மலையடிவாரத்தில் சுமார் 1 வருடம் வரை வாழ்ந்ததையும், அந்த காலகட்டத்தில் இறைவன் இஸ்ரவேலர்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்ததை நாம் காண முடியும். தௌராத் புஸ்தகத்தின் முழு பகுதியையும் மூசா நபி அவர்களை கொண்டு எழுத தேவன் மூசா நபியை ஊக்கப்படுத்தினான். இஸ்ரவேலர்கள் என்றென்றுமாக வனாந்திரத்திலே தங்கிவிடுவதை இறைவன் விரும்பவில்லை. அதனால்தான் இறைவன் அவர்களை தாம் வாக்களித்த தேசமான கானான் தேசத்திற்கு செல்லும்படியான கட்டளையை கொடுத்தான். அப்படியே இஸ்ரவேலர்கள் தொழுகையின் கூடாரத்தை பெயர்த்து எடுத்துக்கொண்டு போனபோது, கூடாரத்தின் மேல் தங்கியிருந்த இறைவனின் மகிமை நகர்ந்து இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக சென்றது. பகலில் இஸ்ரவேலர்களுக்கு மேக ஸ்தம்பத்தின் மூலமாக இறைவன் வழிநடத்தி சென்றான். அதே நேரம் இறைவன் அவர்கள் பின்னால் நெருப்பு தூணாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தான். இப்படி இஸ்ரவேலர்கள் இறைவனால் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை வந்தடையும் வரை இறைவன் பகலில் மேக ஸ்தம்பத்தின் மூலமாக வழிகாட்டியும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக பாதுகாத்தும் வந்தான். இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் அவருடைய உம்மத்துகளுக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இறைவன் மறந்துவிடவில்லை. இறைவனின் வல்லமையினாலும் வழி நடத்துதலினாலும் இஸ்ரவேலர்கள் கானானுக்கு வந்தார்கள். அந்த கானான்தான் இன்று பாலஸ்தீனா என்று அழைக்கப்படுகிறது. கானான் தேசத்தின் மக்கள் சாதாரண ஜனங்களை விட வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அப்படியானால் இஸ்ரவேலர்கள் கானானியரை எப்படி மேற்கொண்டிருக்க முடியும்? ஒரே ஒரு வழி மட்டுமே. அது என்ன? இறைவனால் மட்டும் கூடும். ஆம், இப்ராஹிம் நபி அவர்களின் சந்ததியாகிய இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் வாக்களித்தபடியே அந்த வலிமைமிக்க கானான் தேசத்தை கொடுக்க நாட்டம் கொண்டான். கானான் மக்கள் மிகவும் பொல்லாதவர்களாக இருந்தனர். தங்கள் குழந்தைகளாகிய தங்கள் பொய்யான கடவுளுக்கு குர்பானாக செலுத்தி கொண்டிருந்தனர். இறைவன் கானானியரிடம் மிகவும் பொறுமையாக இருந்தான். ஆனால் அவர்கள் வெட்டுக்கேடான பாவங்களில் மூழ்கியிருந்தனர். அதனால் அவர்களுக்குரிய நிலங்களை இறைவன் இஸ்ரவேலருக்கு கொடுக்க திட்டமிட்டான். இப்பொழுது தௌராத்தின் 4 புத்தகமான எண்ணாகமத்துக்கு வரும்போது, இஸ்ரவேலர்கள் கானானின் எல்லைக்கு அருகில் வந்தபோது என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். எண்ணாகமம் 13 அதிகாரம் 1 வசனம் முதல் 33 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவர்களுடைய நாமங்களாவன, ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா, சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத், யூதா கோத்திரத்தில் எப்புனியின் குமாரன் காலே, இசாக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால், எப்ராஹிமின் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா, பென்யமின் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தி, செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல், யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி, தான் கோத்திரத்தில் கெமல்லியின் குமாரன் அம்மியேல், ஆசேர் கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர், நப்தலி கோத்திரத்தில் ஓபேசியின் குமாரன் நாகபி, காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதல் பழம் பழுக்கிற காலமா இருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்திரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரெஹோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு 7 முன்பே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து, தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் அப்படி அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே முடியாது கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார்கள். எண்ணாமத்தின் புஸ்தகம் 14:1-18 நான் வாசிக்க கேளுங்கள். எண்ணாமத்தின் புஸ்தகம் 14:1-38 முடிய, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமா இருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பதாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பதாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்த ஜாதியாக்குவேன் என்றார். மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, கர்த்தராகிய நீர் ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கணி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களெல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் பிரஜாதியா கர்த்தரந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய்விடக் கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகூடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரையும் பிரேதங்களும் விழும். எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீர்மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். இறைவன் பிரவனின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்டு அவர்களை கானானின் எல்லைக்கு கொண்டு வந்தபோது இஸ்ரவேலர்கள் இறைவனை எப்படி மீண்டும் நம்ப மறுத்துவிட்டார்கள் என்பதை காண்கிறோம். தம்முடைய வார்த்தையின் மேல் ஈமான் கொள்ளாதவர்களை இறைவன் என்ன செய்தான்? அவர்களை வனாந்தரத்திலேயே மரணிக்க செய்ய இறைவன் திட்டங்கொண்டான். முந்தின தலைமுறையான இஸ்ரவேலர்கள் இறைவன் மேல் ஈமான் கொள்ளாததால் அவர்கள் கானானில் பிரவேசிக்க முடியவில்லை. நண்பர்களே, இறைவாக்கின் மேல் ஈமான் கொள்ளாமல் போவதென்பது இறைவனின் கோபத்திற்கு ஏதுவானது. தன்மேல் ஈமான் வைக்காத அனைவரையும் இறைவன் நியாயம் தீர்ப்பான். இறைவாக்கை அலட்சியப்படுத்துகிறவர்கள் பொய்யர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆகியத்தில் எந்த பங்கும் கிடையாது. யாரும் அவர் நம்பியில் அழிந்து போவதை இறைவன் விரும்பவில்லை. ஒவ்வொரு இன்சானும் தன்னை பற்றி தானே முடிவெடுக்க வேண்டும். இறைவாக்கின் மேல் ஈமான் கொள்ளாத அனைவரும் அழிந்து போவார்கள். இறைவாக்கினர்களான நபிமார்கள் மூலம் இறைவன் அளித்த இந்த வார்த்தைகளை கேளுங்கள். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 3:7 முதல் 12 உடைய நான் வாசிக்க கேளுங்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 காலம் என் கிரியைகளை கண்டார்கள். அதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்களை எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 95:7-11 உடைய நான் வாசிக்க கேளுங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அன்பானவர்களே, நம்முடைய நேரம் குறைவாக இருக்கிறபடியால் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம். இறைவன் நாடினால் நமது அடுத்த நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பாடத்திட்டத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இறைவனின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.